அறிஞர் சிவன் அண்ணாத்துறை ஆற்றிய சிறப்புறையின் தகுதிகளை தொகுத்தளிக்கிறோம்.
இன்றைய கூட்டத்தில் நான் காணுகின்ற காட்சி என்னை ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே, இன்னமும் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு அப்பாலே இருக்கின்ற காலகட்டத்திற்காக எடுத்துச் செல்கிறோம். உலகத்திலே முதல் முதல் நாகரிகத்தை அள்ளி தந்த நாடு என்று கருதப்படும் கிரேக்க நாட்டிலேதான் நான் ஏடுகளிலே படித்திருக்கின்றேன். இப்படிப்பட்ட அரங்கங்கள் அமைக்கப்பட்டு குன்றுக்கு பக்கத்தில், மலை சரிவுக்கு ஓரத்தில் கற்களாலே அவர்கள் இருக்கைகளை அமைத்து, அதிலே அந்த ஏதன்ஸ் நகரத்தை மக்கள் 50,000 பேரும் கூடியிருப்பார்களாம். அவர்களுக்கு எதிரிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற அரங்கத்தில் அந்த நாட்டை கவிஞர் பெருமக்கள் இயற்றிய காவியங்கள் நாடகங்களாக்கப்பட்டு ஏதன்ஸ் நகர மக்களுடைய முன்னாலே அந்த நாடகங்கள் நடித்து காட்டப்பட்டன என்று நான் கதைகளிலே வரலாற்றிலே படித்திருக்கின்றேன். இன்று மாலை இங்கே வந்தவுடன் இந்த அரங்கத்தை பார்த்ததும், இந்த அரங்கத்திலே நீங்கள் அமர்ந்திருக்கின்ற காட்சியும், இந்த அரங்கத்திற்கு பின்னாலே சிறை தொங்கவிடப்பட்டதை போல அமைந்திருக்கின்ற இயற்கையான மலையும், மலைக்கு அழகு செய்கின்ற பச்சை பசையில் அந்த செடி கொடிகளும் மரங்களும் இவைகளெல்லாம் அமைந்திருப்பதை பார்க்கிற நேரத்தில் ஒரு கணம் நான் கண்களை அகல திறக்காமல் கொஞ்சம் குறுக பார்த்தால், மலையிலே இருந்து வீழ்ந்து அதை அலையலையாக என் நோக்கி வருவதைப் போல ஒரு மனப்பிரமை ஏற்படுகிறது. பின்புறத்திலே இருக்கின்ற மலையும், மலைக்கு அழகு செய்கின்ற செடி கொடிகளும் மரங்களும், அந்த மலையிலே இருந்து வீழ்கின்ற அருவியைப் போல இங்கே மக்கள் வெள்ளமும், அவர்கள் அணிந்திருக்கிற வெண்ணிற ஆடைகள், அந்த ஆற்று நீர் பொங்கி பொங்கி வருகின்ற நேரத்தில் ஏற்படுகிற நீர்க்குமிழிகளைப் போல என்னுடைய கண் முன்னாலே காட்சியளிக்கின்றது. இந்த அரிய காட்சியை என் வாழ்நாள் முழுவதும் நான் மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் என்னுடைய வாழ்நாளில் பல அரிய காட்சிகளை தமிழகத்திலேயும் பார்த்திருக்கின்றேன், மற்ற இடத்திலும் பார்த்திருக்கிறேன் என்றாலும், இன்று மாலை என்னுடைய உள்ளத்தை நிகழ்த்திய அளவுக்கு அமைந்திருக்கின்ற அரிய காட்சியும், இந்த காட்சிகளுக்கெல்லாம் சிகர வைத்ததை போல அமைந்திருந்த நடனங்களும், குறிப்பாகவும் சிறப்பாகவும் சீர பெருமக்கள் நடத்தை காட்ட சிங்க நடனமும் என்னுடைய உள்ளத்திலே இருந்து எங்கெங்கும் நீங்காது. சிங்கம் கூட நடனக்காரர்களை பார்த்து நாம் இப்படியெல்லாம் தானே ஆட வேண்டும் என்று சிங்கமே கூட பாடம் கற்றுக்கொள்ளும் என்று உள்ளத்தக்க அளவுக்கு நாட்டிலே இருக்கிற பிரம்மாண்டமான சிங்கங்கள் எந்த வகையிலே உடலை வளைக்குமோ குலுக்குமோ, எந்த விதத்திலே கார்களை தூக்குமோ ஆடுமோ, எந்த விதத்தில அரிப்படுத்திக் கொண்டால் புரிந்து கொள்ளுமோ, எந்த விதத்துல உங்களோடு போதிக்கொள்ளவோ உங்களோடு புரிந்து கொள்ளவோ, அது அத்தனையும் இரண்டு இரண்டு சீன வாலிபர்கள் அவரிடத்திலே தரப்பட்ட சாதாரண உடைகளை அணிகளை வைத்துக் கொண்டு எவ்வளவு அழகாக ஆடினார்கள். அதை பார்க்க பார்க்க காடு என்றால் பயங்கரமானது என்ற எண்ணம் மாறி, இப்படி சிங்கங்கள் எல்லாம் அங்கு ஆடிக்கொண்டிருக்கும் என்றால் நாட்டை விட்டு காட்டுக்கு கூட போயிடலாம் என்று எண்ணம் தோன்றுகிறார். அந்த அளவுக்கு அருமையாக அமைந்திருந்த சிங்க நடனம் ஆடிய சீன நண்பர்களை நான் மனதார பாராட்டுகின்றேன். அவர்கள் தமிழர்களைப் போலவே பழம்பெரும் பண்பாட்டுக்கு சொந்தக்காரர்கள், அவர்கள் தமிழர்களைப் போலவே பழம்பெரும் மொழிக்கு சொந்தக்காரர்கள், அவர்கள் தமிழர்களைப் போலவே உலகத்திற்கு பண்பாட்டு சிறப்பை அளிக்கத்தக்க உரிமை பெற்றவர்கள். அவர்கள் நடத்தை காட்டிய சிங்க நடனத்தை பற்றி நான் பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றாலும், இன்றைய திறந்தானதை முழுவதும் பார்ப்பதற்கும் உள்ளத்திலே பதிவு வைத்துக் கொள்வதற்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதனை ஏற்படுத்திக் கொடுத்த துறைமுக தொழிலாளர்களுடைய வரவேற்பு கமிட்டியாருக்கு, குழுவினருக்கு நான் நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நடித்து காட்டப்பட்ட மலாய் நடனம் உள்ளபடி நம்முடைய மனதில் அவ்வளவு எழுச்சியை ஏற்படுத்தத்தக்கதாக இருந்தது. திருமண நடனம் என்று நண்பர் செல்வா அவர்கள் சொன்னார்கள். அது உள்ளபடி திருமணத்துக்கு திருவர்களைப் போலத்தான் நாலு இளைஞர்களும் நாலு குமரிகளும் எவ்வளவு நடிதமாக அதிகமாக உடலுக்கு ஆட்டத்தை கொடுத்துக் கொள்ளாமல், ஏனென்றால் போவது திருமண வீட்டுக்கு என்ற காரணத்தால், அழுத்து போகக்கூடாது என்ற காரணத்தால், ஒரு திருமணத்திற்கு போவதற்கு எவ்வளவு நெரிதமாக செல்ல வேண்டுமோ அந்த அளவுக்கு அவர்கள் வளைய நெடுவுகளுடனும் முகபாவத்துடனும் மிக அழகாக இந்த திருமண நடனத்தை நடத்தி காட்டினார். அப்படி யாரையும் வா வா என்று அழைக்கத்தக்க அளவுக்கு வசீகரமிக்க நாட்டிலே நீங்கள் வாழ்கின்றீர்கள். என்னையும் தம்பி செடியனை வரவேற்ற துறைமுக பகுதி தொழிலாளர்கள் தங்கத்தாலான கப்பல்களை எங்களிடத்திலே பரிசீலித்தார்கள். அவர்கள் துறைமுக தொழிலாளர்கள் என்பதை காட்டுவதற்காக மட்டுமல்ல, அவர்கள் அந்த கப்பல்களை செய்தளித்தது என்று நான் கருதுகின்றேன். தமிழர்கள் கடல் கிடந்து சென்றவர்கள் நெடுங்காலத்திற்கு முன்னாலே இருந்து கப்பல் கட்டுகின்ற தொழில் தமிழினத்தாருக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்து அந்த தொழிலில் அவர்கள் நேர்த்தியான திறமை பெற்றிருந்தார்கள் என்பதனையெல்லாம் நாங்கள் எண்ணி பார்க்கத்தக்க விதத்தில் துறைமுக தொழிலாளர்கள் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற தொழிலையும் மறவாமல், நான் வந்திருக்கின்ற நாட்டினுடைய பண்பையும் மறவாமல், உங்களுக்கு எனக்கு சொந்தமான தமிழ் மொழி எந்த தமிழ்நாட்டிலே தோன்றியிருக்கிறதோ அந்த தமிழ்நாட்டினுடைய கப்பல் திறமையையும் நான் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் அதனை கப்பலை பரிசாக எங்களுக்கு அளித்தார்கள். அது தங்கத்தால் செய்யப்பட்டதென்று நம்முடைய நண்பர்கள் சொன்ன நேரத்தில் என்னுடைய மனம் இன்னொரு வகையான எண்ணத்தை கொண்டது. உங்களுடைய தங்கம் மலேசியா நாட்டு தங்கம் மாற்றுக்குறையாத தங்கம், ஆனால் தமிழ்நாட்டிலே நாங்கள் எல்லாவற்றினுடைய மாற்றையும் குறைத்துக் கொண்டோம். தங்கத்தை கூட இப்பொழுது 14 காரட் என்று குறைத்துக் கொண்டோம். ஆனால் இங்கே உள்ள மலேசியாவிலே வாழ்கின்ற தமிழ் பெருந்திரு மக்கள் தங்கத்தினுடைய மாற்றையும் குறைக்கவில்லை, தங்களுடைய மாற்றையும் குறைத்துக் கொள்ளவில்லை. அதை கண்டு நான் பெருமைப்படுகின்றேன். எந்த மாற்றோடு உங்களை தமிழ்த்தாய் ஈன்றெடுத்தாலோ, எந்த தங்கமாக தமிழ்த்தாய் உங்களை ஈன்றெடுத்தாலோ, அந்த மாற்று குறையாத வகையிலும் மாற்று குறையாதது மட்டுமல்ல, அந்த மாற்றினுடைய பொலிவு அதிகப்படத்தக்க விதத்திலேயும் மலேசியாவிலே வாழ்கின்ற தமிழ் மொழி பேசுகின்ற மக்கள் மிகச் சிறப்பாக வாழ்வதை பார்த்து நான் மிக்க பெருமைப்படுகின்றேன். தாய் தமிழகத்திற்கு நான் திரும்பிச் செல்லுகிற நேரத்தில் இங்கே உங்களுடைய நல்வாழ்வை பற்றியும் உங்களுடைய நல்ல உள்ளங்களை பற்றியும் நீங்கள் ஈடுபட்டிருக்கிற ஏற்ற மிகுந்த வாழ்க்கையை பற்றியும் இன்னமும் நீங்கள் அடைய வேண்டிய ஏற்றத்தை பற்றியும் நாள் கணக்கிலே திங்கள் கணக்கிலே நான் பேசிக் கொண்டிருப்பேன். உலகமென்றே இந்த பூந்தோட்டத்தில் எத்தனை வகையான மலர்கள் பூத்திருக்கின்றன என்ற எண்ணத்தை நம்முடைய உள்ளத்திலே பதிவைப்பதற்குத்தான் ஒவ்வொரு இனத்தார் தங்களுடைய மொழி என்ற ஒரு மொழியை செம்மையாக்கி அந்த மொழியினுடைய அடிப்படையிலே பண்பாட்டை வளர்த்து வளர்த்த அந்த பண்பாட்டை உலக பண்பாட்டு அரங்கத்திலே இதோ எங்கள் பண்பாடு பாருங்கள் என்று காட்டுகின்றார்கள். அப்படி ஒவ்வொரு இனத்திற்கு ஒரு பண்பாடு இருப்பதை போல் தமிழ் மொழி பேசுகின்றவர்கள் பெருமையோடு உலகத்தாரை பார்த்து எடுத்து சொல்லிக் கொள்ள முடியும். 1000, 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழர்களுக்கு இந்த அமைந்திருந்த பண்பாடு இன்றும் இரவாமலும் இருக்கிறது, இரவா புகழோடும் இருக்கிறது, எடுக்கெடுக்க குறையாத தன்மையிலும் இருக்கிறது. இருக்கின்ற எல்லாவற்றையும் தன்னிடத்தில் ஈர்த்து கொள்ளுகின்ற அளவிலேயும் தமிழ் பண்பாடு என்று எத்தனை இருக்கிறது. அப்படிப்பட்ட தமிழ் பண்பாட்டை தமிழ் மொழி பேசுகின்ற நீங்கள் ஈழத்தனாகாது. தமிழ் மொழி என்பது பொன்னுக்கு சமானம். பொன்னை எப்படி தோண்டி எடுப்பதற்கு 1000கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலே பூமிக்கடியிலே பொன் இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்கே நெடுங்காலம் பிடித்தது. உங்களிலே எத்தனை பேர் பார்த்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. தமிழகத்திலே உள்ள கோலார் தங்க சுரங்கத்தில் எப்படி தங்கத்தை வெட்டி எடுக்கிறார்கள் என்பதை நான் சென்று பார்த்திருக்கின்றேன். 10,000 அடி 12,000 அடி கீழே சென்ற பிறகுதான் தங்கம் கிடைக்கிறது. கிடைக்கிற தங்கம் கூட கட்டி கட்டியாக தங்கமாக கிடைப்பதில்லை. பூமியை தோண்ட தோண்ட பாறை அளவுக்கு செல்லுகிறார்கள். பாறை அளவுக்கு சென்ற பிறகு பல பாறைகள் இருக்கின்றன, அதில் சில பாறைகள் மின்னிடுகின்றன, சில பாறைகள் மின்னாமல் இருக்கின்றன, சில பாறைகள் மின்னுகின்றன. மின்னுகின்ற பாறைகளை பார்த்து இந்த பாறையில் தங்க ரேகை ஓடுகிறது என்று கண்டுபிடித்து அந்த ரேகை குழி போல ஓடுவதாலே அது எங்கெங்கு செல்லுகிறது என்று குடைந்து குடைந்து பார்த்து அப்படி குடைந்து குடைந்து பார்த்ததில் அந்த தங்க ரேகை எந்தெந்த பக்கம் போகிறதோ அந்த பக்கத்தில் வெடி வைத்து அந்த பாறைகளை வெடிக்க செய்து அவர்கள் சிறு சிறு குண்டுகளான பிறகு பாறைகளாகவே ஏற்றி கொண்டு வந்து அவர்களை விஞ்ஞான முறைப்படி அரைத்து விஞ்ஞான முறைப்படி கரைத்து பாறை போக மற்ற ரோகங்கள் போக கடைசியிலே இருப்பதுதான் தங்கம் என்பதை கோலார் தங்க சுரங்கத்தை பார்த்தவர்கள் அறிந்து கொள்ளலாம். இங்கே நான் ஈய சுரங்கத்தை பார்த்தேன். ஈயத்தை அவர்கள் எப்படி எடுக்கிறார்கள் என்பது இங்கே வந்த பிறகுதான் எனக்கு தெரிந்தது. நான் எண்ணிக்கொண்டிருந்தேன் தங்கத்தை எப்படி பாறைகளை பிளந்து வெட்டி எடுக்கிறார்களோ அப்படித்தான் எடுப்பார்கள் என்று கருதி கொண்டிருந்தேன். ஆனால் ஈய சுரங்கத்தை பார்த்த நேரத்தில் மிக வேகமாக வரக்கூடிய தண்ணீரை குழாய்கள் மூலமாக கொண்டு வந்து அந்த தண்ணீரை பாய்ச்சுவதன் மூலம் அந்த பாறையை அவர்கள் சிறையை வைத்து சிறைகின்ற பாறைகளை எல்லாம் எடுத்து அதற்கு பிறகு அரைத்து பிறகு அதனை விஞ்ஞானம் எப்படி கரைத்து அதற்கு பிறகு ஜலித்து அதற்கு பிறகு கிடைக்கிற ஈயத்தை அவர்கள் எடுக்கின்றார்கள். இது தண்ணீரை ஊற்றி பாறையை அவர்கள் கரைய வைக்கிறார்கள். கோளாறிலே பாறைகளை வெட்டி தங்கத்தை எடுக்கிறார்கள். அப்படி எடுக்கப்பட்ட தங்கம் அதற்கு பிறகு பல்வேறு ஆபரணங்களாக மாறுகின்றன. கைவளையாக மாறுகின்றன, காதடியாக மாறுகின்றன, இடுப்படியாக மாறுகின்றன, நாணயங்களாக மாறுகின்றன. ஒரே பொருள் பொன், அதிலிருந்து பெறப்படுகின்ற பொருள் பல்வேறு வகையான பொருள். கையில தாய்மார்கள் பொன்னாலான வளையலை போட்டுக்கொண்ட பிறகு அந்த வளையலுக்குரிய பெயரைத்தான் சொல்வார்கள். இது தங்க வளையல் என்று சொல்ல மாட்டார்கள். இது மங்களூர் வளையல், இது கிளாவர வளையல், இது இத்தேட்டு வளையல், இது இந்த வளையல், இது டாலர் வளையல் என்று வளையலுக்கு என்ன பெயரோ அந்த பெயரைத்தான் சொல்வார்கள். தமிழ் தங்கம் அதிலிருந்து பெறப்பட்ட பல பொருளில் ஒன்று தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற தமிழர்கள், மற்றொரு அருமையான பொருள் ஆனால் அசல் தங்கத்திலே தயாரிக்கப்பட்டது மலேசியாவிலே வாழ்கின்ற தமிழ் மொழி பேசுகின்ற மலாய்க்காரர்களாக இருக்கிறது. இது தங்கத்திலிருந்துதானே செய்யப்பட்டிருந்து கையில் போட்டிருக்கின்ற வளையலை இது தங்க வளையல் தங்க வளையல் என்று சொன்னால் கேட்கின்றவர்கள் ஓஹோ என்ன பெருமை பாருங்கள், தங்க வளையல் போட்டுக் கொள்ளாமல் பித்தளை வளையலா போட்டுக் கொள்வார்கள், இவர்கள் மட்டும்தானா தங்க வளையல் போட்டுக் கொண்டார்கள், என்னுடைய கரத்தில் உள்ளதும் தங்க வளையல் தான் என்று சொல்லுவார்கள் என்ற எண்ணத்தினால் இது என்ன வளையல் என்று கேட்கிற நேரத்தில் இது மங்களூர் வளையல், இது மிளகு வளையல், இது கிளாவர வளையல் என்று வளையலே என்ன வளையங்கள் இருக்கின்றனவோ அதற்கேற்ற பெயரை சொல்லுவார்கள். அதை போல மலேசியாவிலே வாழ்கின்ற நீங்கள் தமிழ் என்ற தங்கத்திலே இருந்து வெளித்தெடுக்கப்பட்ட மலாசியக்காரர்கள் என்ற புதிய ஆபரணம், இந்த புதிய ஆபரணத்தை போட்டுக் கொள்வதில் தமிழ் தாய்க்கு மகிழ்ச்சி, உலக மாதாவுக்கு அதைவிட பெரியவது. ஆகையால் நீங்கள் எதிலிருந்து ஆக்கப்பட்டீர்கள் மறவாதீர்கள், என்ன வடிவத்தை பெற்றிருக்கின்றீர்கள் அதையும் மறவாதீர்கள். ஆனால் அடிக்கடி நாங்கள் இதிலிருந்து செய்யப்பட்டவர்கள் இதிலிருந்து செய்யப்பட்டவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நாம் பெற்ற குழந்தை கூட அடிக்கடி கடுகு இருக்கிறான் போகிற பொழுது வழியில வருவீர் போவாரை பார்த்து இவர்தான் எங்க அப்பா இவர்தான் எங்க அப்பா என்றால் சந்தேகம் கூட வரும் சில பேருக்கு. இந்த பையனை அப்படி சொல்லத்தில் அழைத்து வந்திருக்கிறார் போல இருக்கிறது. ஆகையால் நீங்கள் நாங்கள் தமிழ்நாட்டுக்காரர்கள் என்று சொல்லாதீர்கள், நாங்கள் மலாசியக்காரர்கள், நாங்கள் கிளாவர வளையல், நாங்கள் மலாசியக்காரர்கள். ஆனால் எங்களுடைய மொழி தமிழ் மொழி, அசல் தங்கம் போன்றது, அந்த மொழிக்கு நாங்கள் சொந்தக்காரர்கள் என்று ரெண்டையும் சொல்லுவதிலே குற்றமும் இல்லை, எந்த விதமான குந்தகமும் இல்லை. அது நிச்சயமாக மலாசிய நாட்டுப்பற்றை ஒரு துளியும் பாதிக்காது. என்னுடைய நண்பர்கள் இந்த நாட்டிலே நீ கண்டது என்ன என்று என்னை அடிக்கடி கேட்கிறார். நான் கண்டது என்ன என்பதை முதலிலே நான் குறிப்பிட்டேன், நல்ல உள்ளங்களை பார்த்தேன். நான் இன்னும் சற்று வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானால் நான் இங்கே காண்பது நீங்கள் வைர கற்களை கோலிகளாக விளையாடிக் கொண்டிருக்கின்ற அந்த நிலைமையிலே இருக்கின்றீர்கள். அவ்வளவு வளம் இருக்கிறது, அந்த வளவுடைய காலிலே பட்டு சந்தானப்படுகின்றதே தவிர அந்த வளமத்தனையும் எடுத்து உங்களுடைய வாழ்க்கை செம்மைப்படுத்திக் கொள்ள அந்த வளத்தை இன்னமும் தக்க விதத்திலே பயன்படுத்திக் கொள்ளவில்லை. ரப்பர் தோட்டங்களையும் ஈய சுரங்கங்களையும் செம்பனை தோட்டங்களையும் நம்முடைய கடைசி வரையில் நம்முடைய சொத்து அதுதான், நமக்கு இருக்கிற தொழில் அதுதான் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களே தவிர இவைகளுக்காக மட்டுமல்ல நம்முடைய வாழ்நாளில் நாம் ஈடுபட வேண்டும் என்பதை உணர்ந்து பல்வேறு தொழில்களிலே தமிழ் பேசுகின்ற மக்கள் ஈடுபட வேண்டும். ஒரு குடும்பத்தில் நாலு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் ஒரு பிள்ளை தோட்ட தொழிலாளியாக இருக்கலாம், இன்னொரு பிள்ளை ஈய சுரங்கத்திலே ஒரு நிர்வாகத்திலே இருக்கலாம், இன்னொரு மகன் இந்த செம்பரை தோட்டத்திலே இருக்கலாம், வேறொரு மகன் இன்ஜினியர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், ஆசிரியர் ஆகலாம், பத்திரிகை நடத்தலாம், வாணிபத்திலே ஈடுபட்டு இருக்கலாம். இப்படி சமூகத்திலே உள்ள எல்லா விதமான தொழில்களிலும் தமிழ் மொழி பேசுகின்ற மக்கள் இணைந்து இருக்க வேண்டும். மரத்துக்கு ஒரே ஒரு வேர் அல்ல, மரம் நிலைத்திருக்க வேண்டுமானால் அந்த தரையை சுற்றிலும் மரத்தினுடைய வேர் ஓடி மரத்தையும் மண்ணையும் ஈருக பிணைத்தால்தான் மரம் நிலைக்கும். மரத்துக்கு ஒரே ஒரு வேர் என்றால் அடிக்கின்ற ஒரு சாதாரண காற்றில் அந்த ஒரு வேர் அறிந்து விடுமானால் நிச்சயமாக அந்த மரம் கீழே சாய்ந்துவிடும். சமூகத்தில் பேசுகின்ற நீங்கள் இந்த மலேசிய நாட்டு வாழ்வோடு ரெண்டரை உங்களை திண்ணிக் கொள்ள வேண்டும். அப்படி திண்ணிக் கொள்வதன் மூலமாகத்தான் எதிர்காலத்திலே தமிழ்மொழி பேசுகின்ற மக்கள் உண்மையான மலாட்டியக்காரர்களாகி மாண்போடு வாழ முடியும். நான் கௌரவ புத்தரை பற்றி படித்த வரலாற்றில் ஒரு சிறு நிகழ்ச்சி எனக்கு நினைவிட்டு வருகிறது. ஒரு நாள் கௌரவ புத்தரிடத்தில் அவருடைய சீடன் வந்து கேட்கிறான், குருவே, ஒரு துளி தண்ணீர் இருக்கிறதே, அதற்கு அதிக வலி இருக்காதல்லவா என்றான். ஆமாம் என்றார் கௌரவ புத்தர். கடல் இருக்கிறதே, கடலுக்கு இருக்கின்ற வலிவு கணக்கில் அடங்காததல்லவா என்றான். ஆமாம், கடல் மிக வலிவுற்றது என்று புத்தர் சொன்னார். கடல் அளவுக்கு வலிவு இந்த ஒரு துளி தண்ணீருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்தால் கிடைக்கும் என்று சீடன் கேட்டார். இது மிக எளிதான காரியம், ஒரு துளி தண்ணீருக்கு அந்த கடலுக்குள்ள வலிவு கிடைக்க வேண்டுமானால் இந்த ஒரு துளி தண்ணீர் கடலிலே கலந்து விட வேண்டும். அது கடலிலே கலந்து விட்டால் கடலுக்குள்ள வலிவத்தனையும் இந்த ஒரு துளி தண்ணீருக்கும் தன்னாலே வந்து சேரும் என்று கௌரவ புத்தர் சொன்னார். நீங்கள் 10 லட்சம் பேர் இருக்கிறீர்கள் தமிழ் மொழி பேசுகின்ற மக்கள். மலேசிய நாட்டோட மொத்த ஜனத்தொகை 1 கோடி. கடலில் நீங்கள் ஒரு புளி, ஒரு புளி நீர். ஆனால் இந்த ஒரு புளி நீராக இருக்கின்ற நீங்கள் மலேசிய வாழ்வு என்ற கடலில் 2.5 கலந்து விட்டால் கடலுக்குள்ள வலிவு இந்த ஒரு புளி தண்ணீருக்கு உண்டு என்று கௌதம் புத்தர் சொன்னதைப் போல் 1 கோடி மக்களுக்கு இருக்கின்ற அத்தனை வலிவுகள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து 2.5 கலக்க வேண்டும். தாயை விட அங்குள்ளது ரப்பர் மரம், பசியை விட காது ரப்பர் மரம், தொட்டவுடனே பால் குறைக்கிறது. ஒவ்வொரு நாளும் குறைக்கிறது தாய்ப்பால் 10 மாதம் 1 வருடம் என்கிறார்கள். ஆனால் ரப்பர் மரம் 30 வருடத்திற்காக பால் கொடுத்தது, 30 வருடத்திற்கு குறைக்கிறது. அதற்கு இத்தனையும் மனிதர் கொடுப்பது என்ன? 1 வருட கன்றாக இருக்கிற வரையில் அதற்கு தண்ணீர் ஊற்றுகிறான், அதற்கு பிறகு நீ உண்டு வாரம் உண்டு பிழைத்துக்கொள் என்று விட்டு விடுகிறான். ஓங்கி வளர்கிறது. வளர்ந்த அந்த ரப்பர் மரத்தை சிறிய உளி கொண்டு அவன் தீவுகிற நேரத்தில் நம்முடைய தோலை உரிக்கிறானே என்று ஆத்திரப்படாமல், நம்முடைய சதையை குத்துகிறானே என்று வருத்தப்படாமல், ஐயோ பாவம், அவற்றுடைய வறுமையை போக்கிக் கொள்வதற்காக மனிதனாக இருந்தாலும் மரத்திடத்திலே பிச்சை கேட்கிறான், நாம் மரமாக இருந்தாலும் மனிதனுக்கு உதவி செய்யலாம் என்று. இந்த நாட்டில் மரமல்லவா மனிதனுக்கு உதவி செய்கிறது. உலகத்திலே வேறு எந்த நாட்டிலேயும் மரம் மனிதனுக்கு உதவி செய்வதில்லை, இந்த ரப்பர் மரம் மனிதனுக்கு உதவி செய்கிறது. தொட்டவுடனே பால் தருகிறது. அதை வெட்டில் வெட்டிலாக பிரிக்கின்றார்கள். அது அத்தனையும் இன்றைய தினம் வெளிநாடுகளுக்கு செல்லுகிறது. அது அத்தனையும் இன்றைய தினம் டாலர்களாக பவுன்களாக மலேசிய நாட்டுக்கு கிடைக்கிறது. ஆனால் இது கடைசி வரையில் இருக்கும் என்று யாரும் நம்பிவிடாதீர்கள். உலகத்திலே ஒரு நாட்டிடமிருந்து இன்னொரு நாடு வாங்குகிற பொருளை எவ்வளவுக்கு எவ்வளவு குறைக்கலாம் என்பது இப்படி அந்தந்த நாட்டினுடைய பொருளாதார திட்டம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் இந்தியாவிலே நாங்கள் எந்தெந்த பொருளை வெளிநாட்டிடமிருந்து வாங்காமல் இருக்கலாம் என்ற கணக்கெடுத்திருக்கிறோமே தவிர உங்களுடைய மலேசிய நாட்டை போல எந்தெந்த பொருளை வாங்கலாம் என்ற கணக்கு எடுக்கவில்லை. அதற்கு அடிப்படை காரணம் இருக்கிறது. இந்தியாவிலே உள்ள மக்கள் தொகை 44 கோடி. தமிழ்நாட்டுக்கு மட்டும் மக்கள் தொகை எடுத்தால் 4 கோடி. 4 கோடி மக்கள் இருக்கின்ற தமிழ்நாட்டில் குறைந்தது 1 கோடி மக்களுக்கு நாங்கள் வேலை கொடுத்தாக வேண்டும். 1 கோடி மக்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்றால் பல பொருளை உற்பத்தி செய்தால்தான் அந்த 1 கோடி மக்களுக்கு வேலை கொடுக்க முடியும். பல பொருளை நாங்கள் உற்பத்தி செய்ய வேண்டும் என்றால் அதே பொருள் வெளிநாட்டிலே கிடைத்தால் வாங்காமல் இருந்தால் தான் அந்த பொருளை இங்கே உற்பத்தி செய்ய முடியும். உங்களுடைய நிலை இன்றைய தினம் அது அல்ல. உங்களுடைய நிலை இன்றைய தினம் 1 கோடி மக்கள் மலேசியாவில், இதுல ஒரு 20 லட்சம் பேர் அல்லது 30 லட்சம் பேருக்கு வேலை கிடைத்தாலும் மற்றவர்கள் நிம்மதியாக வாழத்தக்க அளவுக்கு இயற்கை வளம் இருக்கிறது. ஆனால் நாள் செல்ல செல்ல ரப்பர் வாங்குகின்ற நாடுகள் இப்பொழுதே கணக்கு போட்டுக் கொண்டிருக்கின்றன, செயற்கை ரப்பரை உற்பத்தி செய்து இந்த ரப்பரை தள்ளிவிடலாம், அடியோடு தள்ளிவிட முடியாது. நான் ஒரு ரப்பர் தோட்ட முதலாளி இடத்துல பேசிக் கொண்டிருந்தேன் போன வாரத்தில். அவர் என்னிடத்திலே சொன்னார், செயற்கை ரப்பர் வந்தால் கூட நாங்கள் இந்த இயற்கை ரப்பரை
விலை குறைத்து கூட எங்களாலே கொடுக்க முடியும் கட்டும் என்று அவர் சொன்னார். ஆனால் கடைசி வரையில் இந்த ரப்பரையும் ஈயத்தையும் மட்டும் நம்பிக்கொண்டிருந்தால் பிரயோஜனமில்லை. மலேசிய நாட்டிலே புதிய புதிய தொழில்கள் இனி ஆரம்பமாக வேண்டிய கட்டம் விரைவில் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி புதிய தொழில் வருகிற நேரத்தில் தமிழ் மொழி பேசுகின்ற நீங்கள் தமிழ் வரலாற்றை அறிந்திருப்பது உண்மையானால், சிறப்பதிகாரத்தை படித்திருப்பது உண்மைதான் என்றால், தமிழர் கைவண்ணம் படைத்தவன், கருத்து வண்ணம் படைத்தவன் என்று உண்மையாக இருக்குமானால், அந்த புதிய தொழிலில் எல்லாம் தமிழ் மொழி பேசுகின்ற மக்கள் நிரம்ப இடம் பெற வேண்டும். பல புதிய தொழில்கள் இங்கே தோன்ற இருக்கின்றன. அந்த தொழிலுக்கு ஏற்ற அளவுக்கு தொழில் அறிவையும் கல்வி அறிவையும் வெகு வேகமாகவும் வெகு விரிவாகவும் நீங்கள் பெற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் வெறும் தோட்ட தொழிலிலே மட்டும் ஈடுபட்டிருக்கின்ற நிலையிலிருந்து மாறி எல்லா விதமான தொழிலிலேயும் தமிழ் பெருங்குடி மக்கள் வாழுகிறார்கள், தமிழ் மொழி பேசுகின்றவர்கள் வாழுகிறார்கள் என்ற நிலையை பெற வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அதற்கு ஏற்ற விதத்தில் நிரம்பரமுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் கல்வி செல்வத்தை கொடுக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பெரிய பெரிய மாட மாளிகைகளை கட்டி கொடுத்து விட முடியாது. அப்படி கட்டி கொடுத்தாலும் அந்த பிள்ளைகள் அந்த மாட மாளிகைகளை அப்படியே வைத்துக் கொண்டிருக்கும் என்ற உறுதிப்பாடுமில்லை. ஆனால் கல்வி செல்வத்தை நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டு சென்றால் அந்த செல்வத்தை வைத்துக் கொண்டு அந்த குழந்தை பெரியவனாகி தன்னுடைய குழந்தைக்கு வழி வழி அந்த கல்வி செல்வத்தை நிரம்ப தர முடியும். ஆகையால் வாழ்க்கை செலவு போக 30 வருட பழக்கம் எனக்கு பொறி போடுகின்ற பழக்கம் விட முடியவில்லை. ஆகையால் நான் ஊருக்கு உபதேசம் செய்துவிட்டு போக விரும்பவில்லை. அடியோடு இல்லாதவற்றை விட்டுவிடுங்கள் என்று நான் சொல்லவில்லை. ஆகட்டம் என்பீர்கள், பிறகு என்ன நடக்கும்? சும்மா அண்ணாவுக்கு அறிவு தெரியாதால சொன்னான் சரி நடக்கட்டும் என்று போய்விடுவீர்கள். ஆகையால் அடியோடு விட்டுவிடுங்கள் என்று நான் சொல்லவில்லை. முதலில் வாழ்க்கை செலவு, இரண்டாவது நம்முடைய செலவினத்திலே இடம்பெற வேண்டியது கல்வி செலவு, மூன்றாவது இடம்பெற வேண்டியது பொதுநல செலவு, நாலாவது இடம்பெற வேண்டியது உள்ளாக செலவு என்று இந்த முறையாவது வைத்துக் கொள்ளுங்கள். முதல் மாடி, இரண்டாவது மாடி, மூன்றாவது மாடி என்பதற்கு 14வது மாடியை கட்டிவிட்டு 3வது மாடி கட்டி 7வது மாடிக்கு போய் 6வது மாடிக்கு வர முடியாது. படிப்படியாக கட்ட வேண்டும். ஆகையால் தான் நீங்கள் உங்களுடைய வரவு செலவை அந்த வகையில் பிரித்துக் கொள்ள வேண்டும். சர்க்காரிலே நடத்துகின்றதை கேட்டால் சொல்லுவார்கள், இங்க வந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்வார்கள், அதைத்தான் வருடத்துக்கு ஒரு தடவை குறைக்கிறவே செய்கிறோம். நமக்கு வருவது இவ்வளவு, அதை இன்னொரு வகைக்கு இன்னொரு செலவு, சுகாதாரத்துக்கு இவ்வளவு, கல்விக்கு இவ்வளவு என்று ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறார்கள். கடைசியில கண்டிஜென்சி செலவு என்று எங்கள் பக்கத்தில் வைப்பதும் இங்கு இருக்கவில்லையே தெரியாது, இனம் தெரியாத செலவு என்று படம் வைப்பார்கள். அதை போல் உல்லாசத்தை இனம் தெரியாத செலவு என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இனம் தெரிந்த செலவு, இனம் வளருகின்ற செலவு, இனத்தை வாழ வைக்கக்கூடிய செலவு, கல்விக்கான செலவு, அந்த கல்வி செலவுக்கென்று உங்களுடைய வாழ்க்கை செலவுக்கு அடுத்தபடியாக கல்விக்கு நீங்கள் செலவிட வேண்டும். மூன்றாவதாக பொதுநலத்துக்கு செலவிட வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக் கொள்கின்றேன். கடைசியை உங்களை நான் கேட்டுக் கொள்வதெல்லாம், மகிழ்ச்சியாக இருக்கின்ற நீங்கள் நல்ல மகிழ்ச்சியை மேலும் பெற்று உங்களுடைய மன எழுச்சிக்கு ஏற்ற விதத்தில் நல்ல வளர்ச்சியை பெற வேண்டும் என்று உங்களுக்கு எல்லாம் என்னுடைய நல்லெண்ணத்தையும் நல்வாழ்த்துக்களையும் என்னுடைய பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய நண்பர்கள் சமூக இடத்தில் வைத்திருக்கிற சிறந்த பற்றினை நிச்சயமாக தமிழகத்திற்கு சென்று நான் எடுத்துச் செல்லுவேன் என்று உங்களுக்கு உறுதியளித்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக நான் நன்றி கூறிக் கொள்ள முடியாது என்பதாலே மொத்தத்திலே உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு சென்று வருகிறேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.
கடந்த வியாழக்கிழமையன்று துறைமுகப் பகுதி தமிழர்கள் தேசிய அரங்கத்தில் ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் அறிஞர் என் அண்ணாத்துறை ஆற்றிய சிறப்புரையின் பகுதிகளை தொகுத்தளிக்க கேட்டீர்கள்.
சாமி பேசும் மக்களுக்கெல்லாம் அண்ணா என்றால் அவர் ஒருவராகத்தான் இருக்க முடியும். அவர்தான் இந்திய பாராளுமன்ற நிலவை உறுப்பினரும் தமிழ்நாட்டில் அண்ணாதுரை என்ற திராவிட முன்னேற்ற கட்சியின் தலைவராக இருப்பவருமான திரு சி எம் அண்ணாதுரை அவர்கள் இன்று அவர்கள் நம்முடைய வானொலி செய்திகளை கூட்டியளிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். முக்கியமாக இளைஞர்களை கொண்டு பேசுவதற்காக இப்போது அவரை அறிமுகப்படுத்துகின்றேன். சிங்கப்பூர் மலேசிய நேர்கள் சார்பில் நம்முடைய நிலையத்தின் வரவேற்பு முறை அளிக்கின்றேன். தாங்கள் மலேசியாவுக்கு வந்ததன் முக்கியமான நோக்கம் என்ன என்று சொல்ல முடியுமா?
மலேசியாவுக்கும் இந்தியாவிலே நான் வாழ்கின்ற தமிழகத்திற்கும் கன்னட காலமாக கலாச்சார தொடர்பு இருப்பது எல்லோருக்கும் தெரிந்தது. அந்த கலாச்சார தொடர்பு இப்போது எந்த முறையில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கும் அந்த தொடர்பு இன்னமும் பலமாவதற்கும் என்ன வழி காணலாம் என்பதை பார்ப்பதற்காகவும் மலேசாவில் வாழ்கின்ற 10 லட்சம் தமிழில் பேசுகின்ற மக்களுடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருக்கிறது என்பதை காணுவதற்காகவும் மலேசாவை கொண்டிருக்கிறேன்.
பல ஆண்டுகளுக்கும் வெளிநாட்டு சுற்றுத் தளத்தை மேற்கொண்டிருக்கிறது.
மலேசியாவை தவிர வேறு எந்த நாட்டுக்கும் செல்ல இருக்கிறீர்களா?
பொதுவாக தூரத்துறை நாடுகளுக்கெல்லாம் செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறேன். மலேசியா பயணத்தை முடித்துக்கொண்டு தாய்லாந்து, கம்போடியா, ஹாங்காங், அதற்கு பிறகு ஜப்பான் சென்று விட்டு தாயகம் திரும்பியிருக்கிறேன்.
இந்த நாடுகளுக்கு செல்வதில் ஏதாவது முக்கியமற்ற நிதி பங்காக இருக்கின்றதா?
இந்த நாடுகளுக்கும் தமிழகத்திற்கும் கலாச்சார தொடர்பு மற்ற இடங்களிலே உள்ளவர்கள் அதிக நெருக்கமாக இருக்கிறது என்பதால் முதலில் இந்த நாடுகளை எல்லாம் பார்க்க வேண்டும் என்று எனக்கு இயற்கையாக ஆவல் இருந்தது. அதனால் வந்திருக்கிறேன்.
ஜப்பானுக்கு செல்வதில் தனிப்பட்ட நோக்கம் எதுவும் இருக்கின்றதா?
ஜப்பான் நவீன முறையிலே தீங்கு வளத்தில் பெருகி இருப்பதை காட்டுவதற்காகவும் ஜப்பான் நாட்டில் சிறிய அளவிலுள்ள நிலங்களில் அதிக விளைச்சலை கொண்டிருக்கின்ற விவசாய முறையில் செய்திருக்கிறார்கள். அதை காட்டுவதற்காகவும் சொல்கிறேன்.
நீங்கள் அரசியல்வாதியாக இருப்பதால் நான் ஒரு அரசியல் கேள்வியை கேட்டுத்தான் ஆக வேண்டும். இப்போது தங்களுடைய பேச்சுக்களிலிருந்தும் எழுத்துக்களிலிருந்தும் தாங்கள் ஒரு ஜனநாயகவாதி என்பது தெளிவாக தெரியும். மக்களுக்கு சமத்துவத்தை கொண்டு வரும் சோசியலிசத்தை கொண்டு வர வேண்டும் என்பதும் தங்களுடைய நோக்கம் என்பதுதான் எனக்கு படுகின்றது. அந்த வழியில் ஜனநாயகத்திற்கும் ஜனநாயக சோசியலிசத்திற்கும் ஆசியாவில் ஒரு சில இடங்களில் தான் இப்போது வாய்ப்பு இருந்து வந்திருக்கிறது. இனி இது வளர்வதற்கு வாய்ப்பு உண்டா?
பொதுவாக ஒரு தப்பு அபிப்பிராயம், ஜனநாயகமும் சோசியலிசமும் கீழ்த்திட்ட நாடுகளில் பொதுவாக ஆசியாவிலே அந்த இரண்டு முறைகளும் வெற்றி பெறாது என்று ஒரு தப்பு அபிப்பிராயம் இருக்கிறது. ஆனால் இதுவரை எந்த நாட்டிலேயும் ஜனநாயகம் பரிபூர்ணமாக கையாளப்பட்டு தோற்கடித்ததாக ஆதாரமே இல்லை. சில நாடுகளிலே ஜனநாயக முறையை செம்மையாக மேற்கொள்ளாததான் அதில் சில குந்தகங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஆசிய நாட்டில் எந்த இடத்திலேயும் ஜனநாயகத்துக்கோ சோசியலிசத்துக்கோ வெற்றி கிடைக்காது என்று நான் கருதவே இல்லை. நிச்சயமாக நல்ல முறையில் ஆய்வுகளை செயல்படுத்தணும், நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.
சில ஆசிய நாடுகளில் சோசியலிஸ்ட் தலைவர்கள் முன்னாள் பிரதம மந்திரிகளாக இருந்தவர்கள் கூட இந்த சிறையில் இருக்கின்றார்கள். இதை வைத்து தான் நான் இந்த கேள்வியை கேட்கின்றேன்.
அது அரசியல் ஆதிக்கத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு பல அரசியல்வாதிகளோடு போட்டி போடுவதற்கு முடியாதவர்கள் எதிர்த்தரப்பில் உள்ளவர்களை உள்ளே அடைத்து வைத்து விட்டால்தான் தாங்கள் ஆதிக்கத்தில் இருக்க முடியும் என்று கருதுகிறார்கள். அது அவர்களுடைய மனப்போக்கை காட்டுமே தவிர ஜனநாயக முறையிலே குரல் காட்டுகிறார்கள்.
ஜனநாயக முறையில உள்ள நன்மைகளை சற்று விளக்கமாக சொல்ல முடியுமா?
ஜனநாயக முறை ஒன்றினால்தான் சாதாரண மனிதனுடைய எண்ணங்கள் அரசியலில் இடம்பெறுவதற்கு வழி இருக்கின்றன. ஜனநாயக முறை மெதுவானதாக இருக்கலாம். ஜனநாயக முறையை செம்மையாக நடத்திச் செல்கின்ற நேரத்தில் இடையிலே சில பல குறைபாடுகள் தோன்றலாம். ஆனால் குறைபாடுகளை திருத்திக் கொண்டு போவதற்கும் ஜனநாயகத்திலேதான் எழுந்திருக்கிறது. ஆக சாதாரண மக்கள் பாராட வேண்டும் என்றால் ஜனநாயக முறை ஒன்றுதான் எனக்கு ஏற்றது.
அடுத்து பல இன சமுதாயங்கள் வாழக்கூடிய நாடுகளில் வட்டார மொழி பிரச்சனை என்று ஒன்று இருக்கிறது. இது பற்றிய தன்னுடைய அபிப்பிராயம் என்ன?
பொதுவாக பல இனங்கள் வாழ்கின்ற நாட்டில் ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கு மொழி ஒன்றுதான் மூல காரணமாக அமைய வேண்டும் என்ற கருத்து எனக்கு அவ்வளவாக ஏற்றதாக தெரிகிறது. ஒற்றுமை என்பது ஒன்று மட்டும் மனப்பாக ஏற்படுவது பல்வேறு காரணங்களாலும் பல்வேறு நிலைகளாலும் ஏற்படும். எடுத்துக்காட்டுக்கு ஒரு நாட்டுக்கு அந்நியராக ஆபத்து ஏற்படுகிறது என்றால் அந்த நாட்டில் எந்த மொழி பேசுகின்ற மக்களாக இருந்தாலும் அவர்கள் என்ன மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நாட்டை பற்றுக்கொண்டு நாட்டை காப்பாற்ற முன்வருவார்கள். ஆகிய மொழி அடிப்படை ஒன்றிலேதான் ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்று கருதுவது அவ்வளவு பொருத்தமானது என்று நான் கருதவில்லை. ஆனாலும் ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய எண்ணங்களை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காக ஒரு பொதுமொழி வேண்டும் என்ற கருத்தை பல இடத்துல இன்றைய கையாண்டு கொண்டு வருகிறார்கள். ஆனால் அதற்காக வட்டார மொழிகள் வளமுற்று போய்விட வேண்டும் என்று சொல்லுவது மிக தீவிரத்தான் தயக்கு. ஏனென்றால் வட்டார மொழிகள் என்பவர்கள் அந்தந்த வட்டாரத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு வழி வழியாக கிடைத்திருப்பது. அந்த வட்டார மொழிகளிலேதான் அவர்களுடைய பண்பாடும் அவர்களுடைய வரலாறும் அவர்களுடைய கலாச்சாரங்களும் நிரம்ப அடங்கியிருக்கின்றன. ஆகையால் வட்டார மொழிகளுக்கு குந்தகம் ஏற்படுத்துவது எந்த வகையிலும் நன்றி தராது.
ஜூலை 16 தேதி மலேசியாவுக்கு வந்தீர்கள்.